الحمد لله الحمد لله الحليم المنان العظيم السلطان والكثير الإحسان والرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد سيد ولد عدنان المبعوث للإنس والجان وعلى آله وأصحابه وأتباعه ومن استنهج منهجهم بإحسان أما بعد على وتار العالم مهرتان بالن الله سبحانه وتعالى وي ஆரம்பமாக புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹு தஆலாவை பரிசுத்தப்படுத்துகின்றேன். அவனிடம் உதவி தேடுகிறேன். வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள் அன்புக்கினிய தோழர்கள் அவர்களின் வழியை தொடர்பவர்கள் அந்த வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவரின் ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற கருணையாளன் அல்லாஹு தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் மேலான சுவனபதியிலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுவிட்டது என்கிறோம், இன்னான் எனக்கு அநியாயம் செய்துவிட்டான் என்கிறோம், நான் அநியாயம் செய்யப்பட்டவன் அநீதி உழைக்கப்பட்டவன் என்கிறோம். அநீதி என்றால் என்ன? அநியாயத்தின் வரைவிலக்கணம் என்ன? அது இஸ்லாத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? அதன் பாரதூரம் விளைவு என்ன என்பது பற்றி படிப்பதற்கு இந்த ஃபுத்துபாவின் பொழுதுகளை ஒதுக்கிக் கொள்வோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அநியாயம் என்பது ஒன்றை அதற்குரிய இடம் அல்லாததில் வைப்பதாகும். ஒன்றை அதற்குரிய இடம் அல்லாததில் வைப்பது அநியாயம், அநீதி என்று இஸ்லாத்தில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நகையை அதற்குரிய இடத்தில் வைப்பது அதற்கு செய்கின்ற நியாயம். அதற்குரிய பாதுகாப்பு அல்லாத இடம் ஒன்றில் அதனை வைப்பது அதற்கு செய்கிற அநியாயம். சமய பாத்திரங்களை அவற்றுக்குரிய இடங்களில் வைக்காது வேறு இடம் ஒன்றில் கொண்டு போய் வைப்பது அவற்றுக்கு செய்கிற அநீதி. ஆடைகளை எந்த இடங்களில் வைக்க வேண்டுமோ அந்த இடங்களில் வைக்காது அவற்றுக்கு தகாத பொருத்தமில்லாத இடங்களில் கொண்டு போய் வைப்பது, கொழுகி வைப்பது, மாட்டி வைப்பது அவற்றுக்கு செய்கிற அநியாயம். ஒவ்வொன்றையும் எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று பொதுவான வழக்கு நமக்கு இருக்கின்றதோ அதில் அதனை வைப்பது அதற்கு செய்கிற நியாயம். அகுதந்து வேறொரு இடத்தில் அதனை வைப்பது அதற்கு செய்கிற அநீதி அநியாயம். மனிதர்களையும் வியாபாரியின் இடத்தில் வைப்பது, விவசாயியை விவசாயியின் இடத்தில் வைப்பது, அறிஞனை அறிஞனின் இடத்தில் வைப்பது, ஆய்வாளனை ஆய்வாளன் இடத்தில் வைப்பது, இப்படி ஒவ்வொருவரையும் அவரவருடைய தகுதி தகைமைகளுக்கேற்ப அவரவருடைய அந்தஸ்துக்கேற்ப வைப்பது அவருக்கு செய்கிற நியாயம். அதனை விடுத்து வேறொரு இடத்தில் அவரை வைப்பதானது அவருக்கு செய்கிற அநியாயமாக இருக்கும். இது பொதுவான வரைவிலக்கணம் இஸ்லாத்திலே. அன்புக்குரியவர்களே, இந்த வரைவிலக்கணத்தில் நின்று நாம் படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். விபச்சாரத்தை ஹராமாக்கி வைத்திருப்பது போல், மதுவை ஹராமாக்கி வைத்திருப்பது போல், இணை வைத்தலை ஹராமாக்கி வைத்திருப்பது போல், அநியாயம் செய்வதையும் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். பெரும் பாவங்கள் ஒன்றாக அறிஞர்கள் அதனை முடிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹு தஆலா பல விடயங்களை பாவங்கள் என்று சொல்லித் தடுத்தான். விபச்சாரத்தை அணுக வேண்டாம் என்றான். மதுவும் சூதும் கெட்டவை, சைத்தானின் அருவறுக்கத்தக்க செயல், அதனை அணுகாதீர்கள், தவிர்த்து கொள்வீர்களா என்றான். இப்படி பல பாவங்களை அல்லாஹு தஆலா தவிர்த்து கொள்ளுங்கள் என்றான், விட்டுவிடுங்கள் என்றான். மட்டுமல்லாமல் தண்டனைகளை சொல்லி அவை பாவம் என்பதை உணர்த்தினான். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அவன் தடுக்கின்ற வேளையிலே, முதலாவது தான் அதனை தனக்கு தடை செய்து கொண்டு பின்னர் அதனை மனிதர்களுக்கு தடை செய்தான். நான் அதனை செய்வது இல்லை, அதனை நான் முதலில் எனக்கு தடை விதித்திருக்கிறேன், பின்னர் அதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களுக்கு கூடாது என்று சொல்லிய ஒரே ஒரு பாவம் இருக்கும் என்றால் அநீதி, அநியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொன்னான், யா இபாதி, என் அடியார்களே என்று விளித்தான், இன்னி ஹர்ரம்து ஸுல்மா அலா நஃப்ஸி, நிச்சயமாக அநியாயத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறேன், وَجَعَلْتُهُ بَيْنَكُمْ مُحَرَّمًا, அதனை உங்களுக்கிடையில் தடை செய்யப்பட்டதாக ஹராமாக ஆக்கிவிட்டேன், فَلَا تَظَالَمُوا, ஆகவே உங்களில் ஒருவர் மற்றவருக்கு, சிலர் சிலருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். நான் விபச்சாரத்தை எனக்கு தடையாக்கிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கும் அதனை தடையாக்கிவிட்டேன், நீங்கள் அதனை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. மதுவை எனக்கு நான் தடை செய்திருக்கிறேன், உங்களுக்கும் அதனை தடையாக்கி இருக்கிறேன், அதனை நீங்கள் அணுக வேண்டாம், அருந்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு பாவத்துக்கும் அல்லாஹ் சொல்லாத மாதிரி அநியாயத்தை மட்டும் தடுக்கின்ற வேளையிலே சொன்னான். இரண்டு விடயங்கள், நற்கர்மங்கள், எதனையும் அல்லாஹ் சொல்லும் போது நானும் செய்கிறேன், நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு நற்கர்மத்தை தவிர, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜகாத் செய்கிறேன், நீங்களும் ஜகாத் செய்யுங்கள், நான் ஹஜ்ஜு உம்ரா அனுஷ்டிக்கிறேன், நீங்களும் செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நற்கிரியையும் சொல்லவில்லை. ஒரே ஒரு நற்கிரியை மட்டும் நான் செய்கிறேன், கூடவே எனது மலக்குகளும் செய்கிறார்கள், ஈமான் கொண்டு நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னான் என்றால், அது நமது அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகிற ஸலவாத்தை தான் குறிக்கிறது. இன்னல்லாஹு வ மலாஇகதுஹு யுஸல்லூன அலல் நபி, நிச்சயமாக அல்லாஹும் அவனின் மலக்குகளும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்தார். நற்கிரியைகள் ஒன்றை மட்டும் தான் அல்லாஹ் தானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்கள் என்றான். பாவங்கள் ஒன்றை மட்டும் தான், பாவங்களின் ஒன்றை மட்டும் தான், நானும் செய்வதில்லை, உங்களுக்கும் அதனை செய்ய நான் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி வைத்தான். அன்பர்களே, பிரியமானவர்களே, அப்படியான படுபாதகமான ஒரு பாவம் தான் அநியாயம் செய்வதாக இருக்கிறது. அல்லாஹ் தான் அடுத்தவர்களுக்கு அநீதி செய்வதில்லை என்று தான் முடிவு செய்து வைத்ததை குர்ஆனில் பல இடங்களில் ஆங்காங்கே சொல்லி வைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் அணு அளவும் அநியாயம் செய்வதில்லை என்று சொன்னான். மனிதர்களுக்கு அறவே அநியாயம் செய்வது கிடையாது, மனிதர்கள் தான் என்றாலும் தமக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி வைத்தான். நபி அவர்களை பார்த்து சொன்னார், உமது ரப் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை என்று சொல்லி வைத்தான். சகோதரர்களே, அல்லாஹ் குற்றவாளிகளை தண்டிக்கிறான், நம்மிலே குற்றம் செய்தவர்களை தண்டிக்கிறான். தண்டிக்கும் போது கூட அல்லாஹு தஆலா நீதி வழியாக நடந்து கொள்கிறான், நியாயமாக நடந்து கொள்கிறான். அநியாயத்துக்கு அங்கே இடம் வைப்பதே கிடையாது. பெற்றான் பிள்ளைகளை தண்டிக்கின்ற வேளையிலே சில பல வேளைகளில் அநியாயம் நடந்து விடுகிறது. செய்த குற்றத்தை விடவும் கடுமையான தண்டனை, கூடிய தண்டனை கொடுத்து விடுகிறோம். ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கிற நேரத்திலே செய்த குற்றத்தை விடவும் கூடுதலாக கொடுத்து விடுகிறோம் தண்டனை. அல்லது செய்தவன் எவனோ ஒருவன் இருக்க அப்ப அறியாமை ஒருவனை, நிரபராதி ஒருவனை தெரியாமல் புரியாமல் தண்டித்து விடுகிறோம். இது நடக்கிற அநியாயம். காவல்துறையினர் குற்றவாளிகளை தண்டிக்கிற வேலையிலே மனிதர்கள் வகையிலே தவறுகள் நிறைய நடக்கின்றன. ஆனால் ஒரே ஒருவன் மட்டும்தான் தண்டிக்கின்ற வேலையிலேயும் கூட அநியாயம் நடந்து விடாமல் பார்த்துக் கொள்கிறான். அவன் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். இதையும் லவ் அன்னல்லாஹ அஸ்தப அஹ்ல ஸமாவாத்திஹி வ அஹ்ல அர்தி, அல்லாஹ் தனது வானத்தில் உள்ளவர்களையும் தனது பூமியில் உள்ளவர்களையும் தண்டித்தால், பூமியில் உள்ளவர்கள் நாம், வானத்தில் உள்ளவர்கள் மலக்குகள், அல்லாஹ் தண்டிப்பதில்லை, தண்டிப்பது என்று நினைத்து தண்டித்து விடுவான் என்றால், தனது முழு படைப்பினத்தையும் தண்டித்தாலும் கூட அவர்களுக்கு அவன் அநியாயம் செய்யாமல் தண்டித்து விடுவான் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அல்லாஹு தஆலா அவ்வளவு நீதமாக நடக்கிறான். அநீதி என்பது அவனுடைய பண்பில் அறவே இருக்க முடியாத ஒன்று. இதனை நாம் இப்பொழுது படித்துக் கொண்டோம். அநியாயம் இரண்டு வகை. ஒன்று மனிதன் தனக்குத்தான் செய்து கொள்கிற அநியாயம். ஏற்கனவே படித்த ஆயத்திலே அல்லாஹ் சொன்னானே, நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டோடு அநியாயம் செய்வது கிடையாது, எனினும் மனிதர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று. அநியாயம் இரண்டு வகை. ஒன்று மனிதன் தனக்குத்தான் செய்து கொள்கிற அநியாயம், இரண்டாவது மனிதன் அடுத்தவருக்கு செய்கிற அநியாயம். தனக்குத்தான் செய்து கொள்கிற அநியாயம் என்பது அல்லாஹுக்கு அல்லாஹுடைய கடமைகளுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தல், அல்லாஹுடைய கடமைகளை உதாசீனம் செய்தல், அல்லாஹுக்கு அல்லாஹுடைய வரம்புகளை மீறி நடத்தல், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தல். எவர் அல்லாஹுவின் வரம்புகளை மீறி விடுகிறாரோ அவர் நிச்சயமாக தனக்கு அநியாயம் செய்து கொண்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். எவர் அல்லாஹுவின் வரம்புகளை மீறுகிறாரோ, எவர் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவற்றை செய்கிறாரோ, அது அல்லாஹுக்கு இணை வைப்பதாக இருக்கலாம், விபச்சாரம் செய்வதாக இருக்கலாம், சூரியம் செய்வதாக இருக்கலாம், பரிகாசம் அடுத்தவரை கிண்டல் பண்ணுவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம், போர் சொல்வதாக இருக்கலாம், ஏமாற்றுவதாக இருக்கலாம், இன்று தாரை நாளை தாரை என்று வைத்துக் கொண்டு கொடுக்காமல் ஏமாற்றுவதாக இருக்கலாம். இப்படி என்னென்ன வகையிலெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அவற்றை செய்வதும், செய்யும்படி சொன்ன நற்கிரியைகளை செய்யாமல் இருப்பதும் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவதாக இருக்கிறது. எவர் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவாரோ அவர் நிச்சயமாக தனக்கு அநியாயம் செய்து கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். இது மனிதன் தனக்குத்தான் செய்து கொள்ளுகிற அநியாயம். இந்த அநியாயத்தில் மிகவும் கொடுமையான அநியாயம், அநியாயத்தின் வகைகளில் மிகவும் கடுமையானதும் கொடுமையானதும் அல்லாஹுக்கு இணை வைப்பது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரே, அல்லாஹுக்கு இணை வைப்பது மிக பாரதூரமான அநியாயம் என்று சொல்லி வைத்தார்கள். அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் அவன் வைக்க தவறிவிட்டான். நாம் ஏற்கனவே படித்தோமே அநியாயத்துக்கான வரைவிறக்கணம், ஒன்றை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பது. அல்லாஹுவை இபாதத்தின் போது தனிமைப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை இபாதத்தின் போது தூய்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை இபாதத்தின் போது ஏகத்துவப்படுத்த வேண்டும். இன்னும் ஒருவனை கூட்டாக ஆக்குகின்ற போது அல்லாஹுவை அவனுடைய வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க தவறிவிட்டான் மனிதன். இது மிகப்பெரிய குற்றமும் மிகப்பெரிய அநியாயமுமாக இருக்கிறது என்பதை, மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்பதை பெரும் மனிதர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மைந்தனுக்கு செய்கிற உபதேசத்தில் சொன்னதை அல்லாஹு தஆலா சூரத்து லுக்மானிலே பதிவு செய்து வைத்தான். அன்பர்களே, பிரியமானவர்களே, அநியாயத்தின் இரண்டாவது வகை மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்கிற அநியாயம். மூமின் ஒருபொழுதும் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்பவனாக இருக்க மாட்டான். முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்பவனாக இருக்க மாட்டான். அது முஸ்லிம் அகல் முஸ்லிம் நாயகம், முஸ்லிம் முஸ்லிமின் சகோதரன், அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், அவன் அவனுக்கு அநீதி இழைக்க கூடாது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய சகோதரத்துவம் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அது உண்மையான முறையில் அமைந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அவனிடத்தில் அது இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, உலகத்திலே நாம் பலவாறாக நமது சொற்களினால் நமது செயல்களினால் அநியாயங்கள் புரிந்து வருகிறோம். அடுத்தவர்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்து வருகிறோம். சொல்லினால் செய்கிற அநியாயங்கள், செயலினால் புரிகிற அநியாயங்கள், இவற்றுக்கெல்லாம் நம்மிடத்திலே எல்லை கிடையாது, இவற்றுக்கெல்லாம் நம்மிடத்திலே வரையறை கிடையாது. சகோதரர்களே, தினசரி நாம் அறிந்தோ அறியாமலோ நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் அநியாயம்தான் என்றார்கள். வசதி உள்ளவன் தவனை வந்தும் கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்க வேண்டியதை காரணம் இல்லாமல் பிற்படுத்துவது அநியாயம் என்றார்கள். வசதி இருக்கிறது, இந்த நாளிலே இந்த நேரத்திலே தருகிறேன் என்று சொல்லிய வார்த்தையை காப்பாற்றுகிறான் இல்லை, கடனெடுத்தான், இந்த நாளிலே இந்த திகதியிலே இந்த இடத்திலே உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். நாளும் வந்தது, தவணையும் வந்தது, கையிலே காசும் இருக்கிறது கொடுப்பதற்கு. பிற்படுத்துவதற்குரிய எந்த விதமான சட்டசார்பமும் இல்லை. இவன் கொடுக்காமல் திடுக்கி விடுகிறான் என்றால் இவன் செய்வது அநியாயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மத்லுல் கனியுபுல், ஏனென்றால் உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் காரணமின்றி பிற்படுத்துகிறார். அதனை கடனை உரிய நேரத்திலே கொடுப்பதை அழைத்து செய்கிற நியாயம், அந்த இடத்திலே அதனை வைக்காமல் வேறொரு காரணத்தையோ பொய்யையோ சொல்லி சொல்லி பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் என்று சொல்லி வைத்தார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே முஸ்லிம்கள் போய் சஹாபிகள் போய் அவர்களிடத்திலே முறையிட்டார்கள், பஜாரிலே விலை உயர்வு அதிகமாகி போய்விட்டது, சந்தையிலே மனிதர்கள் வியாபாரிகள் பொருட்களுக்கான விலைகளை கண்ட மாதிரி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். விலை நிர்ணயம் செய்யுங்கள் என்று நபி அவர்களிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். விலை நிர்ணயம் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். சுனன் அபி தாவூதிலே பிரைஸ் கண்ட்ரோல் என்று ஒரு பாடத்தை நீங்கள் படிப்பீர்கள், பாபுன் ஃபி தஸ்கீர், அதனை திறந்து பார்த்தால் படிக்கலாம். அதிலே இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் கண்ட்ரோல், விலை கட்டுப்பாடு பற்றி ஒரு பாடம் இருக்கிறது சுனன் அபி தாவூதிலே. நபி அவர்களுக்கு வேண்டிக் கொண்டார்கள் சஹாபிகள், விலை உயர்ந்து போயுள்ளது, கண்மண் தெரியாமல் வியாபாரிகள் விலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள், தொல்லையிலாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். நபி அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு வேண்டிக் கொண்டார்கள், விலையை கட்டுப்படுத்துங்கள், விலை நிர்ணயம் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னல்லாஹு ஹுவல் முஸ்தஹிர், நிச்சயமாக அல்லாஹு தான் விலையை கட்டுப்படுத்துபவனாக இருக்கிறான். சுருக்கி கொடுப்பவனும் பெருக்கி கொடுப்பவனும் உணவு கொடுப்பவனும் அவன் தான். وَإِنِّي لَأَرْجُو أَنْ أَلْقَى اللَّهُ وَلَيْسَ أَحَدٌ مِّنْكُمْ يُطَالِبُنِي بِمَظْلِمَةٍ فِي دَمٍ وَلَا مَالٍ. இரக்கத்திலோ மேலும் செல்வத்திலோ உங்களில் ஒருவர் என்னிடத்திலே நான் அநியாயமாக எடுத்துக்கொண்டேன் என்று அதனை தரும்படி வேண்டி வேண்டாதிருக்கும் நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி வைத்தார்கள். நான் இந்த விலையை நிர்ணயித்து விட்டு நிர்ணயிக்கலாம், ஒவ்வொரு பொருளையும் சொல்லி பெயர் குறித்து அந்த பொருளுக்கு இதற்கு மேல் நீங்கள் விற்கக்கூடாது அல்லது இந்த விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு வியாபாரியும் குறித்த ஒரு பொருளை சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன் அவன் கொடுக்கிற திரையம், அதனை சந்தைக்கு அவனது வியாபார தளத்துக்கு கொண்டு வரவழைக்கும் அதனை நகர்த்துவதற்கு ஏற்பட்ட செலவு, அதற்கு பிறகு அவன் வைக்கிற அவனுக்கு தேவையான இலாகம், இவற்றை எல்லாம் வியாபாரிக்கு வியாபாரி வித்தியாசமாக இருக்கின்ற போது நான் இன்ன விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்று சொன்னால் இதனால் சில வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள். நாளை அதே வியாபாரிகள் உங்களிலே இருந்து கொண்டு மறுமையிலே வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி வியாபாரத்திலே விலை நிர்ணயம் செய்து எனக்கு இப்படி நஷ்டம் ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லிடலாம். அதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே திறமையில் தரும்படி அந்த அநியாயத்திற்கு திறமையில் தரும்படி மறுமையிலே கேட்கும் போது அந்த காட்சி அந்த நிகழ்ச்சி அந்த எதையும் நான் விரும்பவில்லை. அல்லாஹுவை நான் சந்திக்கிற போது எவரும் என்னிடத்திலே இரத்தத்துக்காகவோ அல்லது செல்வத்துக்காகவோ நான் இப்படி இப்படி செய்து அநியாயம் செய்திருக்கிறேன் அதனை தரும்படி என்னிடத்திலே கேட்கும் நிலையில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு விரும்பவில்லை என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நபி அவர்கள் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். விலையை நிர்ணயிப்பதை அவர்களுக்கு சாதாரணமாக செய்ய முடியுமாக இருந்தது. மனிதர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சகோதரர்களே அங்கும் அநியாயம் நடைபெற்று விடுமோ என்று பயந்தார்கள். இதனால் தான் இமாம்களின் தீர்ப்பு இருக்கிறது, கிரைஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவது இமாம் ஆட்சியாளருக்கும் கூடாது. வியாபாரிகள் சுதந்திரமாக தமது பொருட்களை கொள்வனவு செய்வது போல் சுதந்திரமாக அவர்கள் தமது பொருட்களை விற்பதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொள்ளையாக வைக்கிறார்கள் என்று பரவலாக சரியாக தகவல் கிடைத்தால் ஒரு மேக்சிமம் பிரைஸ் ஒன்று தீர்மானிக்கலாம். ஆட்சியாளர் இந்த தொகைக்கு மேல் நீங்கள் விற்கக்கூடாது என்று 1500 ரூபாய்க்கு மேல் இதனை நீங்கள் விற்கக்கூடாது என்று பொதுவான ஒரு சட்டம் பிறப்பிக்கலாம். அதுவும் கொள்ளையிலாகவும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது என்று ஆனால் 1500 ரூபாய்க்குத்தான் விற்க வேண்டும் என்று அவர் அதையும் சொல்லக்கூடாது. ஒரு சீரின் சொல்லலாம், இதற்கு மேல் போகக்கூடாது என்று சொல்லலாம். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் அநியாயம் நடந்துவிடுமோ என்று பயந்தார்கள். வியாபாரத்திலே பலதும் பத்து இருக்கும். ஒரு வியாபாரிக்குத்தான் தெரியும் சந்தைக்கு அந்த பொருளை கொண்டு வரும் வரைக்கும், அல்லது உற்பத்தி செய்பவனுக்குத்தான் தெரியும் அதனை உற்பத்தி செய்கிற நேரத்திலே தனக்கு ஏற்படுகிற செலவினங்கள், பிறகு அதனை சந்தைப்படுத்துகிற நேரத்திலே தனக்கு ஏற்படுகிற செலவினங்கள். அவன் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஆள் வித்தியாசம், உற்பத்தியாளருக்கு உற்பத்தியாளர், உற்பத்திக்கு உற்பத்தி வித்தியாசம், சந்தைக்கு சந்தை வித்தியாசம். ஒரே சந்தையிலேயே ஒரே பொருளுக்கு இரண்டு வகையான மூன்று வகையான விலைகள் இருப்பதற்கு காரணங்களில் ஒன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு இடத்திலே கொள்வனவு செய்ததிலே ஏற்பட்ட விலை வித்தியாசங்கள். இதனையெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். நண்பர்களே, சந்தை சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய பொருளியலின் ஒரு முக்கியமான கோட்பாடு. அதனால்தான் நினைத்தவாறு கடைகளை அழைப்பதற்கு கூட உத்தரவிடுவதற்கு ஆட்சியாளருக்கும் உரிமை இல்லை. அவர் மோத்தாகிவிட்டார் என்று பஜாரை அடையுங்கள், இவருக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையிலே பஜாரை பூட்டுங்கள், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே கடைகளை அடையுங்கள் என்று இஸ்லாமிய அரசாங்கத்தின் அதிபருக்கு கூட கடைகளை பஜாரை மூடுங்கள் என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அவனுடைய ரிஸ்க்கு தேடுகின்ற நேரம், ரிஸ்க்கு தேடுகின்ற இடம் எவருக்கும் அந்த இடத்திலே பாதிப்பு ஏற்படும் என்றால் அன்றைய தினம் அவனுமானது குடும்பமும் வாழ்வதற்கு தேவையான ரிஸ்க்கு தடைபடும் என்றால் அந்த அநியாயத்தை சுமக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே போய் அந்த அநியாயத்திற்கு மாற்றீடு பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து தர வேண்டும் என்ற வகையில் தான் நாங்கள் தீர்ப்புக்கள் சொல்லியிருக்கிறார்கள். The market should function, அதாவது மார்க்கெட் வந்து எப்பொழுதும் should be free, அது எப்பொழுதும் சுயமாக சுதந்திரமாக இயங்க வேண்டும். அதுடைய ஃப்ரீ ஃபங்க்ஷன், அது சுதந்திரமாக இயங்குவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு எல்லோரும் மூலமாகவும். ஆகவேதான் எந்த ஒருவரும் சந்தையை கட்டுப்படுத்துவது விலைவாசி விஷயத்திலும் அதே போல மூடு திரை என்று கட்டுப்படுத்துவது எல்லாம் எதற்கும் உரிமை கொடுக்கப்படாத ஒன்று. அன்பர்களே, சகோதரர்களே, இடையில் வந்ததற்காகவே இந்த ஹதீஸை படிக்கின்ற போது மேலதிகமாக இந்த விளக்கத்தை தொட்டுக்கொண்டோம் சேவை கருதி. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது இப்படியெல்லாம் அநியாயம் குற்றம் சொல்லப்பட்டு நான் அதுக்கு பிறவியீடு நஷ்டஈடு கொடுக்க வேண்டி எனது நல்ல அமல்களிலிருந்து கொடுக்க வேண்டி வந்துவிடுமே என்று பயந்தார்கள். அநீதி இழைக்கப்பட்டு விட்டவன் பிரார்த்தனை இருக்கிறதே அது பயங்கரமானது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உபதேசங்களை செய்து அனுப்பினார்கள். இறுதியாக அவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? வத்தகி தஅவத்தல் மப்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனின் துஆவை அஞ்சு கொள். அதற்கும் அல்லாஹுக்கும் இடையிலே திரை கிடையாது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது முஸ்னத் அஹ்மதிலே, உம்மால் அறிவு இழைக்கப்பட்டவன் ஒரு காபிராக இருந்தாலும் சரியே. சகோதரர்களே, நம்மால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், நமது நாவினால் அல்லது எளிய உறுப்புகளினால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, அவர் ஒரு முஸ்லிமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே வேதனைப்பட்டு குமைந்து குமைந்து மனம் நின்று பிரார்த்திக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. நீதி அநீதி நியாயம் அநியாயம் என்று வருகிற போது அல்லாஹு தாலாவிடத்திலே உள்ள ஒரே ஒரு அளவுகோல், அது மனிதன் என்ற அளவுகோல் மட்டும் தான். நினைவில் வையுங்கள் சகோதரர்களே, மனிதன் என்ற அளவுகோல் மட்டும் தான். அல்லாஹ் மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது. ஒரு முஸ்லிம் ஒரு காபிருக்கு அநியாயம் செய்துவிட்டால் அந்த காபிரின் மனமுருகிய பிரார்த்தனை அவன் யாருமா என்று கேட்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு இப்படி ஒன்று நடந்துவிட்டது என்று அவன் மனதினால் நொந்து கொள்வதே துவாவின் அடிப்படை. என்ன தெரியுமா சகோதரர்களே, இதயம் அந்த துவா என்ன கேட்பதற்கு விளைகிறானோ அதனை இதயம் முதலில் ஏற்றுக்கொண்டு அதனை உள்ளே வைத்துக் கொள்வது. இப்படி ஒன்று நடந்துவிட்டதே என்று அவனது இதயம் இயங்குவது இருக்கிறது, கவலைப்படுவது இருக்கிறது. அதுதான் அந்த அவன் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவின் அடிப்படை. ஒரு காபிர் இப்படி செய்துவிட்டால் கூட அது போதும். ஆகவே சகோதரர்களே, சொல்லாலோ செயலாலோ நாம் எவருக்கும் அநீதி நடந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் எவரையும் நையாண்டி பண்ணி விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா பயங்கரமானது. ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே பர்மக்கிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். அவருடைய ஆட்சியிலே மந்திரி சபையிலே முக்கியமானவர்களாக இருந்தவர் பர்மக்கி குடும்பத்தைச் சேர்ந்த யஹ்யபுனு காலித். அநீதி குற்றச்சாட்டு ஒன்றின் பேரில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவரையும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய பதவிகள் உள்ளவர்களை அடைத்தார். பர்மக்கி குடும்பத்துக்கு ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் எப்படி அந்தஸ்து இருந்தது தெரியுமா? பர்மக்கியை சேர்ந்த அமைச்சர் ஒரு முடிவு செய்தால் அல்லது ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால் மனிதர்கள் ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவின் கட்டளை போன்று அதனை கௌரவப்படுத்துவார்கள். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் யஹ்யா. ஒரே சிறையில் அவரது மகன் ஜாஃபரும் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் தனது தந்தையிடம் பார்த்து, தந்தையே, நேற்று வரைக்கும் நாம் நமது கட்டளை என்ன? நாம் விரல் அசைத்தால் மனிதர்கள் நமது விரல் அசைவுக்கு ஆடுவார்கள். நமது சுகமாக வாழ்க்கை என்ன? இந்த நிலைக்கு வந்து விட்டோமே, சிறையும் கைதும் விளங்கும் என்ற நிலைக்கு வந்து விட்டோமே. யஹ்யா அறிவுள்ளவர், சிந்திக்கக்கூடிய அமைச்சர். அவர் சொன்னார், அநீதி இழைக்கப்பட்ட ஒருவனது பிரார்த்தனை, நம்மால் தர்மக்கு குடும்பத்தினரால் ஏதோ ஒருவனுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, சரத் விலையில் அவனின் துஆ இரவிலே அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. ரஹமனா அன்ஹா வலம் யஸ்குரில்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அதனை விட்டும் பாராமுகமாக இருக்கவில்லை. நாம் அந்த துஆவை விட்டும் பாராமுகமாக இருந்திருக்கிறோம். லா தஸ்லிமன்ன இதா மா குந்த முக்தபிரா தஸ்ல் முத்தர்ஜிஉ உக்பாஹு இலன் நதமி தனாமு ஐனாக வல் மஸ்லூம் முன்தபிஹும் சொன்னது போல, நீர் சக்தி பெற்ற நிலையில் அநியாயம் செய்து விடாதே. அநியாயத்தின் இறுதி அது கை சேதம். விலை உனக்கு கை சேதமாக இருக்கும், ஒன்று இம்மையில் அல்லது மறுமையில் கை சேதமாக இருக்கும். உன் கண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அநியாயம் செய்துவிட்டு, ஆனால் உன்னால் அநியாயம் செய்யப்பட்டவன் விழித்துக் கொண்டு உனக்கு எதிராக துஆவில் ஈடுபட்டிருப்பான். அல்லாஹ்வின் கண் உறங்கவில்லை என்று அந்த கவிஞர் சொல்லி வைத்தது போல், சகோதரர்களே, இரவு நேரத்திலே தப்பித்தவரை துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்திலே, அல்லது தொழுகைக்கு பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே, அல்லது வேறொரு துஆ தக்க தருணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே ஒருவன் பிரார்த்தித்து விட்டான் என்றால் நம்மால் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் அது நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே போய்விடும். அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே என்ன வரவேற்பு தெரியுமா? அதனையும் தெரிந்து கொள்ளுங்கள். தஅவத்துல் மஸ்லூம் வ தஅவத்துல் மஸ்லூமி துஹ்மலு அலல் கமாம். அநீதி இழைக்கப்பட்டவனது பிரார்த்தனை மேகத்துக்கு மேல் உயர்த்தப்படுகிறது. நபி அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த துவாவுக்கு வானத்து கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதனை அல்லாஹ் சந்தித்தவுடன், அது அல்லாஹுடன் போய் சேர்ந்தவுடன் அந்த துஆவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். எந்த மனிதனது துஆவை பார்த்தும் அல்லாஹ் பேசுவதாக நான் படிக்கவில்லை சகோதரர்களே. அநீதி இழைக்கப்பட்ட மனிதனது துஆவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக உனக்கு நான் உதவுவேன், கொஞ்சம் காலம் தாழ்த்தியாயினும் சரியே என்று அல்லாஹாலா சொல்லுவானா. அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுப்பான். நிறைய ஆட்சியாளர்களை பார்க்கிறோமே, நிறைய அதிகாரிகளை பார்க்கிறோமே, நம்மை துவம்சத்துக்கு மேல் துவம்சம் செய்து நமது உணர்வுகளையும் உடைமைகளையும் உயிர்களையும் இந்த நிலைக்கு ஆளாக்கி ஆளாக்கி நம்மை எல்லாம் துன்பப்படுத்துகிறார்களே, இவர்களும் வாழுகின்றார்கள் கதிரைகளிலே தொடர்ந்து இருக்கிறார்கள் என்றால் இன்னவாகலையும் வாழின் நபியவர்கள் அதனையும் சொன்னார்கள். நிச்சயமாக அவ்வா அநியாயக்காரனுக்கு நீடித்து கொஞ்ச நாளைக்கு கொடுக்கிறான், அவனை அல்லாஹ் பிடித்தால் விட மாட்டான் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுப்பான். அநியாயக்காரர்கள் செய்பவற்றை விட்டும் பாராமுகமாக அவன் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் நபியே. இன்னமாயு அசிறுகும் பார்வைகள் உயர பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவர்களை அவன் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி கொஞ்ச நாளைக்கு அவர்களை நான் பிற்படுத்தி வைப்பேன், ஆனால் பிடிப்பேன், அந்த பிடிக்கிற நேரத்திலே அவர்களால் தப்பிக்கொள்ள முடியாது என்ற வகையிலே அல்லாஹாலா மறுமை நாளில் அவர்களை பிடிப்பதை பற்றி சொல்லி வைத்திருக்கிறான். அன்பர்களே, பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மால் நாம் பல வகையில் சமூகத்திலே இணைந்திருக்கிறோம். சமூகத்தை விட்டு விடுங்கள். வீட்டுக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளோடு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவியோடு கணவன் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனோடு நீதி தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் நீதி நியாயம் தேவை நிலைநாட்டப்பட வேண்டும். பாடசாலைக்குள், மஸ்ஜிதுக்குள், மதரசாக்களுக்குள், கடைகளுக்குள், அலுவலகங்களுக்குள், வீட்டுக்குள் இருப்பது போல எல்லா இடங்களிலும் நமக்கு நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி வலுவாமல் நடக்க வேண்டும், நியாயம் தவறாமல் நடக்க வேண்டும். அநியாயத்தினால் நாம் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ளக் கூடாது. அங்கே அநியாயம் நம்மால் இழைக்கப்பட்டவன் நம்மிடத்திலே இருந்து நஷ்டஈடு பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே வந்து விடுவான். நம்முடைய நல்லவை அவனுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அவனுக்கு கொடுப்பதற்கு முடியாத போது அவனுடைய தீமைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அன்பர்களே, பிரியமானவர்களே, ஆகவே கடன் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் வியாபார உறவிலே இருக்கிறோம், இன்னும் பற்பல விடயங்கள் நாம் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கிறோம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களிலே அநியாயம் நடந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்திலே அங்கே போய் மாட்டிக்கொண்டால் அது இருளாக இருக்கும். மனித இணைத்தவர்கள் மறுமையிலே இருளால் தவிப்பார்கள், வெளிச்சமின்றி தவிப்பார்கள். மூமினான ஆண்களுக்கும் மூமினாவான பெண்களுக்கும் கிடைக்கிற ஒளியை அல்லாஹாலா மறுமையில் அநீதி இழைத்து உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்க மாட்டான். என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அநீதியை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லது பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அநீதி மறுமையினாலில் இருள்களாக இருக்கும். உலகத்திலே அநீதி செய்து வாழ்ந்தீர்களா? உங்களுக்கு மறுமையிலே வெளிச்சம் இருக்க மாட்டாது, உங்களுக்கு மறுமையிலே ஒளி இருக்க மாட்டாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித்தருகிறார்கள். ஆகவே அன்பர்களே, பிரியமானவர்களே, நாம் எல்லாம் இதனை முடிவாக எடுத்துக் கொள்வோம். மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற நேரத்திலே நம்முடைய உடலிலே எவருக்கும் எதுவும் காயங்கள், ரணங்கள், அதே போல வேறு வகையிலே நாம் செல்வத்திலே எவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இவற்றிலெல்லாம் மாற்றி சிக்கி அநியாயங்களில் ஈடுபட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே போய் நிற்கக்கூடியவர்களாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு கடுமையான விசாரணைக்குட்படுத்தப்படுபவர்களாக, வெளிச்சமின்றி இருளிலே தத்தரிப்பவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நல்ல விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறேன். குறிப்பாக பொறுப்பில் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள், நகரத்தை ஆள்பவர்கள், நாட்டை ஆள்பவர்கள் எல்லோரும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரஜைகள், இவர்களுக்கு அல்லாஹத்தாலாவிடத்திலே அணுவணுவாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அவர்களுக்கு செய்கிற நியாயங்களிலே, அவர்களுக்கு வழங்குகிறவற்றிலே உங்களால் ஏதும் தவறுகள், அநீதி நடக்கும் என்றால், அநியாயம் நடக்கும் என்றால் ஒவ்வொன்றுக்காக அல்லாஹ்விடத்திலே போய் பதில் சொல்லியாக வேண்டும். அதில் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே நீதிதான். நான் ஏற்கனவே சொன்னது போன்று மனிதன் என்ற அளவுகோலை தவிர வேறொன்றும் நீதி அநீதி நியாயம் அநியாயம் என்று வருகிற போது அல்லாஹாலாவிடத்திலே கிடையாது. மனிதன் என்ற உரைகட்டில் வைத்து உரைந்து பார்க்கிறான் அல்லாஹாலா. அல்லாஹாலா நம் அனைவரையும் நீதி வலுவாமல் நடப்பவர்களாக, எவருக்கும் சொல்லாலோ செயலாலோ வேறு வகைகளிலோ அநியாயம் செய்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து வாழ்பவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய மனோபக்குவத்தையும் வாழ்வு முறையும் தந்துடுவானாக. யாவ்வா நம் அனைவரையும் உன்னிடத்திலே நல்லவர்களாக, நீதி தவறாது நடப்பவர்களாக, நீதியின் பின்னணியிலே செல்பவர்களாக, நீதிக்காக நிற்பவர்களாக ஏற்றுக்கொள்வாயாக. அநீதிக்கோ அநீதிக்கு அநீதி செய்பவர்களாகவோ, அநீதிக்கு துணை நிற்பவர்களாகவோ எம்மை நீ ஏற்றுக்கொள்ளாமல் பாதுகாப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பி.